நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் எழுத்தாளர் இமயம் அவர்களே.
வணக்கம். சொல்லுங்கள்.
2020 சாகித்ய அகாடமி விருது உங்களுக்கு வழங்கப்பட்டது குறித்து SPS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்.
நன்றி சார்.
உங்களது பிறந்த நாள் மார்ச் 10
ஆமா
அன்றுதான் இந்த அறிவிப்பு வந்ததா?
ஆமா, என்னுடைய பிறந்த நாளுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை.
ஆனால் பிறந்த நாள் அன்று உங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது குறித்த அறிவிப்பு வந்த பொழுது நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் ஐயா?
இது வந்து என்னுடைய முதல் நாவலான கோவேறுகளில் 1994 வெளியான போதே சாகித்ய அகாடமி விருது வழங்க வேண்டும் என்று அப்போது ஒரு பேச்சு எழுந்தது. 1994 வரைக்குமே ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு விருது வழங்கப்படும் என்று ஒரு பேச்சு வந்து கொண்டே இருந்தது. இறுதியாக 2020 விருதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், செல்லாத பணம் என்ற நாவலுக்காக. அந்த விதத்தில் அந்த தேர்வுக்குழு ஒருங்கிணைப்பாளருக்கும் சாகித்ய அகாடமிக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வழமையாக நாவல் எழுத்தாளர்கள் முதலில் கவிதை, சிறுகதை என்று ஏதாவது பிரசுரித்து விட்டுத்தான் நாவலுக்குள் இறங்குவார்கள். ஆனால் நீங்கள் எடுத்த எடுப்பிலேயே கோவறு கவிதைகள் நாவல் மூலம்தான் எழுத்துலகுக்கு பிரபலமாக அறியப்பட்டீர்கள். இதை எப்படி உங்களால் சற்று வித்தியாசமாக கொண்டு வர முடிந்தது?
நானும் ஒரு எழுத்து பயிற்சியாக ஆரம்பத்தில் கவிதைகளும் சிறுகதைகளும் எழுதிதான் பார்த்தேன். அந்த வடிவங்கள் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. கடைசியாக நான் நாவலாக எழுதினேன். அந்த நாவல் தான் என்னுடைய முதல் புத்தகமாக வெளிவந்தது. அந்த புத்தகமே என்னுடைய அடையாளமாக மாறியது. அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று நான் சொல்ல முடியும்.
கோவறு கழுதைகள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆங்கிலத்திலும் கன்னடத்திலும்.
கன்னட மொழியிலும் வந்திருக்கிறது.
மொழி மாற்றம் செய்யப்படும் பொழுது உங்களுடைய கதையில் உள்ள கருப்பொருள் மாறிவிடுகிறதா, அல்லது அதை தெரிந்துதான் அவர்கள் மொழி மாற்றம் செய்கிறார்களா?
ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்யும் போது நான் வந்து உடன் இருந்தேன், அவர்களுக்கு தேவைப்பட்ட சந்தேகங்களை நான் தீர்த்தேன். ஆனால் கன்னடத்தில் மொழி பெயர்க்கும் போது கன்னடம் எனக்கு தெரியாததால் அது என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கன்னடத்தில் படித்தவர்கள் அது ஓரளவுக்கு நல்ல மொழிபெயர்ப்பு என்றுதான் குறிப்பிட்டார்கள். அதை வெளியிட்டு இருக்கக்கூடிய கதா பாரதி என்கின்ற அமைப்பு கூட அது நல்ல மொழிபெயர்ப்பு என்றுதான் கூறினார்கள். அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். அதற்கு மேல் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது.
உங்களுடைய ஒவ்வொரு கதைகளிலும் வருகின்ற எழுத்து நடை ஒவ்வொரு வகைகளில் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு கழுதைகள் எழுதப்பட்டுள்ள விதம் மண்பாரம் அல்லது செழல் எழுதப்பட்ட விதத்திலும் மாறுபட்டதாக இருக்கிறது. இப்பொழுது விருது கிடைத்திருக்கும் செல்லாத பணம் கூட மிகவும் வித்தியாசமாகத்தான் எழுதியிருப்பீர்கள். அதற்கு காரணம் என்னையா?
ஒவ்வொரு படைப்புமே ஒவ்வொரு விதமான ஒரு முயற்சி தான். அந்த ஒவ்வொரு முயற்சியும் சில நேரங்களில் வெற்றி பெறும், சில நேரங்களில் தோற்று போகும். ஆனால் ஒரு எழுத்தாளன் ஓயாமல் புது புது விதமாக எழுதி பார்க்கிறான், புது விதமான மொழியை கையாள பார்க்கிறான், புது விதமான கட்டமைப்பை உருவாக்க அவன் முயற்சி எடுத்துக்கொண்டேதான் இருக்கிறான். நான் மட்டுமல்ல, பொதுவான எழுத்தாளர்கள் ஒவ்வொரு படைப்பிலும் ஒரு புது முயற்சி எடுப்பது இயற்கையானது. நானும் அந்த விதத்தில் ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு விதமாகவும், சடல் ஒரு விதமாகவும், எங்கத ஒரு விதமாகவும், செல்லாத பணம் ஒரு விதமாகவும், வாழ்க வாழ்க என்கின்ற நாவல் ஒவ்வொரு படைப்புமே ஒவ்வொரு புது முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும்.
ஆனால் நீங்கள் மற்ற சில எழுத்தாளர்களது எழுத்து வகை அல்லது எழுத்து முறை, அவர்கள் எழுதுகின்ற பொழுது இலக்கண பிழைகள் இருக்கின்றன என்றெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள்.
ஆமாம், ஒரு எழுத்தாளன் எழுதுவது கதையை அல்ல, அவன் எழுதுவது சமூகத்தை. அந்த சமூகத்தை எழுதுகிற மொழி வந்து ரொம்ப சிறப்பானதாக பிழையற்றதாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு எழுத்தாளன் உருவாக்குவது ஒரு புதிய வார்த்தையை, புதிய வாக்கியத்தை, புதிய மொழியை. அந்த விதத்தில் அவர்கள் மொழி குறித்த அறிவு பெற்றிருக்க வேண்டும், மொழி குறித்த தெளிவு பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் உருவாக்குகிற கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற வகையில் பொருத்தமாக அந்த மொழி இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஆங்கிலமே தெரியாது, ஆனால் ஆங்கிலம் பேசினான் என்று எழுதினால் அது அந்த படைப்பை ஊனப்படுத்தும். அந்த எழுத்தாளருக்கு மொழி அறிவு மிகவும் குறைவு என்றுதான் அர்த்தம். அல்லது அந்த கதையையும் கதை மாந்தர்களையும் கதை சூழலையும் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அவ்வாறு எழுதுகிற படைப்பு தரமற்றது, அவ்வாறு எழுதுகிற எழுத்தாளர்கள் தரமற்ற எழுத்தாளர்கள் என்று நான் கடந்த 25 கூறிக்கொண்டே இருக்கிறேன். அதற்கான சில உதாரணங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு விதத்தில் ஒரு எழுத்தாளன் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது புது புது வார்த்தைகளை அவன் கண்டுபிடிக்க வேண்டும். குறிப்பாக டிக்ஷனரி அவன் ஓயாமல் பார்க்க வேண்டும். சமூகத்தில் என்ன விதமான மொழி புழக்கத்தில் இருக்கிறது, என்ன விதமான மொழியை மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த மொழிக்குள் இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாட்டு வேறுபாடுகள் என்ன என்று கூர்ந்து ஆராய்ந்து அவன் செயல்பட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறான். ஆகவே அவ்வாறு பொறுப்புடன் செயல்படுகிற எழுத்தாளர்கள் தான் நல்ல எழுத்தாளர்கள். அவ்வாறு பொறுப்புடன் செயல்படாத எழுத்தாளர்கள் நல்ல எழுத்தாளர்கள் அல்ல என்பதில் நான் எவ்விதமான கருத்து மாறுபாடு கொண்டிருக்கவில்லை.
நீங்கள் எழுதுகின்ற கதைகள் உங்களுக்குள் இருந்து வருகின்ற கதைகள் அல்ல, நீங்கள் எங்காவது கேள்விப்பட்ட அல்லது யாராவது உங்களுக்கு சொன்ன கதைகள் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள்.
ஆமாம்.
அப்படி மற்றவர்கள் கூறுகின்ற கதைகளை கேட்டு எப்படி ஒரு கதாபாத்திரத்தின் உள்ளார்ந்த உணர்வுகளை அழகாக வெளிக்கொணர முடிகிறது உங்களால்?
இது ஒரு பயிற்சி சார். இப்ப நான் வந்து 40 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அறிவுரைக்கு நான் எழுதல, இன்னைய அறிப்புக்கு நான் எழுதல. நான் எக்காலதுக்கமான ஒரு இலக்கியத்தை உருவாக்க விரும்புகிறேன். அவ்வாறு உருவாக்குகிற கதைகள் எவ்விதமான குறைபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். கதைங்கிறது எனக்கு தெரியதில்லை. சமூகத்தில் என்ன இருக்கிறது, அந்த மனிதர்களுடைய இயல்பு என்ன, அவர்கள் புழங்குகிற வெளி என்ன, அவர்களுக்கென்று ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மையை மீறி நான் தலையிடுவதில்லை. கதாபாத்திரம் கதாபாத்திரமாக மட்டுமே செயல்பட வேண்டும், அது எழுத்தாளனாக செயல்படக்கூடாது. அந்த விஷயத்தில் நான் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை சரியாக இருக்க வேண்டும், ஒரு பிழையற்ற எழுத்து இருக்க வேண்டும். எப்படி என்றாலும் ஒரு படைப்பில் எழுத்தாளனுடைய குறுக்கீடு இருக்கவே கூடாது. என்ன தகுதி உள்ள படைப்பு உருவாக்குகிறோமோ அந்த தகுதியினுடைய எல்லையை மீறி செயல்படக்கூடாது என்ற அர்த்தத்தில் தான் நான் எழுதுகிறேன். குறிப்பாக எழுத்தாளன் எந்த விதத்தில் முக்கியமானவனாக மாறுகிறான் என்றால், அவன் மனித மனங்களை படிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும், சமூகத்தை படிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை நன்றாக படிக்கிறவனும் மனித உளவியலை நன்றாக படித்து அறிந்து எழுதுகிறவன் நல்ல எழுத்தாளன். நான் அந்த விதத்தில் மனித உளவியலை கூர்ந்து கவனிக்க வேண்டும், சமூகத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். சமூகத்திற்கும் தனி மனிதனுக்குமான உறவு, தனி மனிதனுக்கும் மொழிக்குமான உறவு, இந்த மொழி உறவு, சமூக உறவு, கலாச்சார பண்பாட்டு உறவு, ஒன்றுக்கொன்று பிணைந்தவை, இந்த பிணைப்பை உருவாக்குவதுதான் நல்ல படைப்பு. அந்த படைப்பில் எவ்விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் 2000 ஆண்டுகால இலக்கிய பாரம்பரியம் கொண்டவர்கள். அந்த பாரம்பரியத்தில் நான் வருகிற எழுத்தாளன் ஒரு குறையுடைய படைப்பை உருவாக்கக்கூடாது, ஒரு பிழையான படைப்பை உருவாக்க கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஒவ்வொரு படைப்பையும் மிகுந்த கவனத்தோடும் அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன்.
அதுலதான் இந்த கேள்வியை, அதாவது இந்த கதைகள் உங்களுக்குள் இருந்து வந்ததல்ல, அது உங்களது அனுபவங்கள் அல்ல, நீங்கள் கேள்விப்பட்ட கதைகளைத்தான் எழுதுகிறீர்கள். அது எப்படி இவ்வளவு ஆழமாக எழுதக்கூடியதாக இருக்கிறது? அது ஒரு பயிற்சி என்று சொல்கிறீர்கள், அந்த பயிற்சியை எப்படி பெறுவது?
இது வந்து என்னன்னா, நீங்க அந்த கதையில வந்து கரைஞ்சி போகணும், உங்களை இழக்கணும். இணையங்கிற எழுத்தாளர் அங்க இருக்கக்கூடாது. செடலா எழுதும் போது செடலாக இருக்க வேண்டும், வெவ்வேறு கதையில் வரக்கூடிய பாத்திரங்களாக மாற வேண்டும், எங்கதையில் வரக்கூடிய கமலாவாக மாற வேண்டும், அம்பலவாகனாக மாற வேண்டும். இப்போது செல்லாத பணத்தில் வந்திருக்கக்கூடிய ரேவதியாக, ரவியாக, அதில் வரக்கூடிய மனிதர்களாக நீங்க மாற வேண்டும். நான் கதை எழுதும் போது நான் நானாக இருப்பதில்லை, அந்த கதாபாத்திரமாக இருக்கிறேன். அந்த கதாபாத்திரமாக தான் நான் இருந்து செயல்படுகிறேன். அந்த விதத்தில் எனக்கு என்ன தனித்த விருப்பு வெறுப்புகள் அதில் இடம்பெறக்கூடாது. அந்த கதாபாத்திரமே நீங்க வாழும்போதுதான் அது உண்மையான கதையாக மாறும். அந்த உண்மையான கதையை எழுதுவதுதான் உண்மையான கலைஞனுடைய வேலை. அந்த விதத்தில் நான் 25 ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் இலக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் செல்லாத பணம் என்ற புதினத்திற்காக 2020 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கும் இமயம் என்ற புனைபெயரில் எழுதும் வே அண்ணாமலை அவர்கள். செல்லாத பணத்திற்கு வருவோம். அதற்கு முதல் செடல் என்ற நாவலிலே நீங்கள் ஒரு தேவதாசி குலப்பெண்ணை பற்றி எழுதியிருக்கிறீர்கள், அவளது கதை எழுதியிருக்கிறீர்கள். அந்த குலத்தில் உள்ளவர்களது சிக்கல்கள் பிரச்சனைகள் இன்றும் தொடர்கிறது. நீங்கள் எப்படி அதை உருவாக்கிக் கொண்டீர்கள்? ஒரு பெண்ணாகவும் இல்லை நீங்கள்.
ஆமா, பெண்ணாக இருக்கின்றதான் பெண்ணாக எழுத வேண்டும் என்று இல்லை. அது செடல் என்பவர் என்னுடைய ஊரை சார்ந்தவர். நான் என்னுடைய இளமை காலத்தில் வந்து தெருக்கூத்து பார்த்திருக்கிறேன். அப்புறம் தெருக்கூத்தோடு எனக்கு மிக நெருக்கமான உறவு இருந்தது. அன்று இந்த மாதிரியான சினிமா ஊடகங்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் தெருக்கூத்து மட்டுமே பொதுமக்களை கவரக்கூடிய ஒரு வடிவமாக இருந்தது. இரண்டாவது, அதில் ஒரு வரலாற்று பிழை தொடர்ந்த காலமாக ஒரு வரலாற்று பிழை இருந்தது. தேவதாசிகள் என்பவர்கள் செடல் அல்ல. தேவதாசிகள் வந்து பெரிய கோயில்களுக்கும் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்களுக்கும் பொட்டு கட்டி விடப்பட்டவர்கள். ஆனால் என்னுடைய செடல் ரொம்ப எளிய கோயிலுக்கு, செல்லியம்மன் என்ற கோயிலுக்கு பொட்டு கட்டி விடப்பட்டவர். இவருக்கு நிரந்தரமான வருமானமோ நிரந்தரமான தொழிலோ எதுவுமே கிடையாது. கோயில் திருவிழாவின் போது மட்டும்தான் அவருக்கு வருமானம் கிடைக்கும், மற்ற நேரங்களில் அவர் ஓய்வாக தான் இருப்பார். ஆனால் ராஜாக்கள் கட்டிய கோயில்கள் இருக்கக்கூடிய தேவதாசிகள் முற்றிலுமாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அவருக்கு நிரந்தரமான வருமானம் இருக்கிறது. அப்புறம் அவர்கள் எந்த ஆளுடன் வேண்டுமானாலும் இணைந்து வாழக்கூடிய ஒரு சுதந்திரம் இருந்தது. ஆனால் செடலுக்கு பொருளாதார வழியும் கிடையாது, வாழ்வதற்கான ஆதாரமும் கிடையாது, பிற ஆண்களோடு இணைந்து வாழ்வதற்கான சாத்தியமும் மற்ற ஒரு நிலை. ஆக இந்த ஜாதி அடுக்குகளில் தேவதாசியாக இருந்தாலும் உயர்ந்த குளத்தில் அதுல பெரிய கோயில்களில் பொட்டு கட்டி விடப்பட்டவர்களுக்கும் எளிய கோயில்களுக்கு பொட்டு கட்டி விடப்பட்டவர்களுக்குமான ஒரு ஜாதிய ஏற்ற நிலை, அதாவது பொருளாதார ஏற்ற நிலை, அவருடைய வாழ்வியல் முறை ரொம்ப வேறுபட்டதாக இருக்கிறது. ஏற்கனவே தமிழ் சமூகத்தில் அல்லது இந்திய சமூகத்தில் பொட்டு கட்டி விடப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தேவராசி குளத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு கற்பனை இருந்தது, அதுதான் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. ஆனால் இங்கே ஜாதி அடுக்குமுறையில் தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது குறிப்பாக ஆதிதிராவிடர்களுக்கும் கீழாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதி தான் கூத்தாடி இனம். அந்த இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பொட்டு கட்டி விடப்பட்டிருக்கிறார். அந்த கோயில் எப்படிப்பட்டது என்றால் கூரை கூட இல்லாத ஒரு நாட்டார் தெய்வம் போன்ற ஒரு கோயில். அந்த கோயில் நேர்ந்து விடப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் எழுதப்பட்டது. குறிப்பாக அது ஒரு மாற்று உண்மை, இன்னொரு உண்மையை முன்வைத்தது, சமூகத்தினுடைய வேறொரு முகத்தை சமூகத்தின் முன் வைத்தது. அந்த விதத்தில் அந்த நாவலை நான் எழுதினேன். இரண்டாவது, நம்முடைய தமிழ் மரபில் சிலப்பதிகாரத்தில் மட்டும்தான் நாட்டிய குறிப்புகள் இருக்கிறது, ஒரே ஒரு பாடலில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எங்கேயுமே கிடையாது. ஆனால் செடலில் இந்த அரபு முறைகள் குறித்து மிகப்பெரிய ஒரு பதிவு அதை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஏனென்றால் இந்த நாட்டிய முறைகள் அல்லது அரபு முறைகள் எல்லாமே பிராமணிய கலாச்சாரம், பிராமணர்களுக்கானது, பிராமணர்கள் தான் கலைகளுக்கு உரியவர்கள் என்ற ஒரு கருத்தாக்கம் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த கருத்தாக்கத்தை உடைக்க வேண்டும். வேறொரு அளவு முறை இருக்கிறது, வேறொரு நடன முறை இருக்கிறது. இந்த நடன முறைதான், அளவு முறைதான் தமிழ் சமூகத்தில் தொன்மான்மை மக்களால் பின்பற்றப்படுகிற ஒன்று என்பதை நிறுவதற்காக எழுதப்பட்டதான் சடல் நாவல்.
செல்லாத பணம் கதையில் வருகின்ற ரேவதி தீ குளித்தாளா, தீ குளிக்கப்பட்டாளா?
தீ குளிக்க வைக்கப்பட்டால் தானாக தீ குளித்து கொள்ளவில்லை, அவருடைய கணவனால் கொளுத்தப்பட்டவள்.
ஆனால் காவல்துறையிடம் அவள் கூறிய
மாறாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இரண்டு குடும்பங்களால் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற பெண்கள் தீ குளித்து இறக்கும் போது கணவன் மீது புகார் அளிக்கிறார்கள், இவர்தான் என்னை வந்து தீ வைத்து கொளுத்தினார் என்று. ஆனால் காதலித்து, அதுவும் ஜாதி மறுப்பு காதலி செய்து கொண்டவர்கள் என்ன செய்கிறார் என்றால், தன்னால் ஏற்கனவே தன்னுடைய குடும்பம் போதுமான அளவுக்கு அவமானப்பட்டிருக்கிறது, அலைச்சல் பட்டிருக்கிறது, ஆகவே மீண்டும் அவருடைய தொடர்ந்து அலைச்சல் படவோ அவமானப்படவோ வைக்க கூடாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு அவர் இயல்பாக வந்து விடுகிறார்கள். காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெரும்பான்மையான பெண்கள் தற்கொலை விஷம் குடித்து சாகிறவர்களாக இருந்தாலும், தீ குளித்து சாகிறவர்களாக இருந்தாலும் வாக்குமூலம் கொடுக்கும் போது என்ன நினைக்கிறார் என்றால், தன்னால் தன்னுடைய தாயோ தந்தையோ தன்னுடைய சகோதர சகோதரிகளோ இனிமேலும் துன்பப்படக்கூடாது என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் வந்து இந்த முடிவுக்கு வந்து நானே செய்து கொண்டேன் என்ற ஒரு வாக்குமூலத்தை அளிக்கிறார்கள். இது அவர்கள் மன ரீதியாக ஏற்கனவே பட்ட துன்பங்கள் இருந்து, அதாவது குடும்பம் பட்ட துன்பங்கள் இருந்து விடுதலை அளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அந்த விதத்தில் தான் இந்த செல்லாத பணம் நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரம் மட்டுமல்ல, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீ குளித்து இறந்து போகிற பெரும்பான்மையான பெண்கள் கொடுக்கிற வாக்குமூலங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது.
நீங்கள் கதைகளை சினிமாவிற்கு விற்பதில்லை என்று முன்னர் கூறிக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது ஒரு கதை சினிமாவாக்கப்பட்டு விட்டதில் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அறிகிறேன். அந்த மதமாற்றம் எப்படி ஏற்பட்டது?
நான் தமிழ் சினிமாவுக்கு கதை வசனம் எழுத மாட்டேன் என்றுதான் கூறியிருந்தேன், கதை கொடுக்க மாட்டேன் என்று கூறவில்லை. என்னுடைய பெற்றவன் என்கின்ற கதைதான் முந்திரிக்காடு என்ற சினிமாவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சினிமாவில் நான் நேரடியாக கதை வசனம் எழுத மாட்டேன் என்பதில் இப்போது நான் உறுதியாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய கதை பிறகெடுத்தால் நான் தடை செய்ய மாட்டேன். பெற்றவன் கருது இப்போது என் கதை என்கின்ற நாவலும் வந்து சினிமாவாக எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
அரசியல், பல எழுத்தாளர்கள் எந்த கட்சி சார்ந்தவர்கள் என்று நேரடியாக அடையாளம் காட்டுவதில்லை, ஆனால் அவர்களுடைய எழுத்திலே அந்த கொள்கைகள் வெளிப்படும். ஆனால் நீங்கள் வெளிப்படையாகவே ஒரு கட்சியை சார்ந்தவர் என்று கூறி வருகிறீர்கள். அது உங்களது எழுத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா? அந்த கட்சி உங்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் போட்டிருக்கிறதா, அல்லது இப்படி எழுதுங்கள் என்று ஊக்குவித்திருக்கிறார்களா?
இல்ல, நான் வந்து 2000 ஆண்டுகால தமிழ் சமூக வாழ்க்கையில் நான் படிக்க வேண்டும், எழுத வேண்டும், சிந்திக்க வேண்டும், நான் வந்து பொது பாதையில் நடக்க வேண்டும், பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்க வேண்டும், பொது கோயிலில் வணங்க வேண்டும், பொது சுடுகாட்டில் என்னுடைய பிணம் புதைக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகால நம்முடைய தமிழ் சமூகம், தமிழ் இலக்கியங்கள், தமிழ் அரசியல்வாதிகள் யாருமே சொன்னதில்லை. எந்த மன்னர்களும் அந்த நிலைப்பாட்டை உருவாக்கியதில்லை. முதன் முதலாக நீதி கட்சி தான் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறது, அதற்காக போராடுகிறது. நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக திராவிடர் இயக்கம் அந்த முன்னெடுப்பை செய்கிறது. நீதி கட்சி காலத்தில் திராவிட இயக்கத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொள்கையை இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் படிப்பதற்கு, நான் சிந்திப்பதற்கு, உரிமையாக பேசுவதற்கு எனக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் என்று அக்கறைப்பட்ட ஒரு இயக்கத்தை நான் வந்து ஆதரிக்கிறேன். நான் வந்து திராவிட இயக்க சிந்தனை மரபில் வந்த ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் நான் அந்த இயக்கத்தை நான் ஆதரிக்கிறேன். இரண்டாவது, ஒரு எழுத்தாளன் அரசியல் இல்லாமல் நான் கதை எழுதுகிறேன், என்னுடைய எழுத்தில் அரசியலே இல்லை என்று கூறுவது மடத்தனம் என்று நான் கருதுகிறேன். நாம் குடிக்கிற தண்ணீரில் அரசியல் இருக்கிறது, நாம் வாங்குகிற மாத்திரைகளில் அரசியல் இருக்கிறது, சாப்பிடுகிற உணவில் அரசியல் இருக்கிறது, வாழ்கிற இடத்தில் அரசியல் இருக்கிறது. ஆக அரசியலற்ற எழுத்து என்று உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? அரசியல் இல்லாமல் இலக்கியம் இருக்க முடியுமா? சமூகத்தை எழுதுகிறேன் என்றால் சமூகமே அரசியல் வகைப்பட்டது தானே. ஆக அரசியல் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாத போது நான் அரசியல் அற்றவன், என்னுடைய எழுத்து அரசியல் அற்றது என்று சொல்வது கோழைத்தனமானது, பொய் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அது எந்த அரசியலாக இருக்கலாம், மார்க்சிய அரசியலாக இருக்கலாம், அல்லது திராவிட இயக்க அரசியலாக இருக்கலாம், எந்த விதத்திலும் எல்லா விதத்திலும் அரசியலற்ற எழுத்து என்று உலகத்தில் ஒருவரும் எழுத முடியாது. அப்படி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் போலி எழுத்தாளர்கள் என்பது என்னுடைய கருத்து.
2020 வாழ்க வாழ்க என்ற நாவல் கடைசியாக வந்திருக்கிறது உங்களிடமிருந்து. எதிர்காலத்தில் எத்தனை நாவல்கள், எத்தனை படைப்புகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களிடமிருந்து?
அது தெரியாது சார், அது நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் ஏன் ஒரு கதை எழுதுகிறேன் என்பது அந்த கணத்திற்கு முன்னாடி தெரியவே தெரியாது. எப்ப எந்த கணத்திலயும் அந்த கதை நம்ம கிட்ட வரும். ஒரு பேசும்போது, ஒரு இடத்த பார்க்கும்போது, அதை ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு கதையை படிக்கும்போது, ஒரு செய்தியை படிக்கும்போது, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு உணர்வு தான் நம்ம கதையா எழுதுறோம். ஆக அந்த உணர்வு என்பது எப்போது வரும் அப்படின்னு தெரியாது. வீடு நான் கட்டல, திட்டம் போட்டு பிளான் போட்டு இப்படி ஜனவு வைக்கணும், கதவு வைக்கணும், வாசல்படி வைக்கணும் அப்படின்னு கதை எழுத முடியாது. ஏற்கனவே திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. எந்த கணத்துல உங்கள் கதை உங்களுக்கு வரும் அப்படின்னு தெரியவே தெரியாது. ஆகவே எனக்கு தெரியாத ஒன்று பற்றி ஏற்கனவே நான் தீர்மானம் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. அந்த விதத்தில் இப்போது நான் ஒரே ஒரு நாவல் மட்டும் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த நாவலுக்கு பெயர் இப்போது நான் உயிரோடு இருக்கிறேன். வேற என்ன?
நேர்காணலை நிறைவு செய்வதற்காக ஐயா, உங்களது பின்னணி, உங்களது ஆக்கங்களுக்கு, உங்களது குடும்பத்தின் ஆதரவு, அதை பற்றி சற்று சொல்லுங்கள்.
என்னுடைய மனைவி முதல் குரு பாப்பாங்க, என்னுடைய பையங்க தான் இப்போ ஒரு 5-6 ஆண்டுகளா கதை அடிக்கிறாங்க, டைப் பண்ணி தராங்க. அது ஒன்றும் பெரிய உரிமையதாக இருக்குது. எனக்கு எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமானது என்னுடைய குடும்பம். இங்கே மிக முக்கியம் இல்ல, என்னுடைய குடும்ப மனிதர்களுடைய கதையை தான் நான் எழுதுகிறேன். என்னுடைய தெருவில் வாழக்கூடிய மனிதர்கள் தான் நான் கதையை எழுதுகிறேன். நான் வாழக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நான் கதையாக எழுதுகிறேன். இதன் நோக்கம் என்னவென்றால், நான் வாழக்கூடிய காலத்தில், நான் வாழக்கூடிய நிலப்பரப்பில் இந்த மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை பதிவு செய்வதற்காகவும் ஆவணப்படுத்துவதாகவும் எழுதுகிறேன். ஆகவே இங்கு கதை என்பது வெறும் கதை அல்ல, அது எதிர்காலத்திற்கான ஒரு அறநெறி, ஒரு வாழ்வியல் நெறி. இந்த வாழ்வியல் நெறியையும் அறநெறியும் அடுத்த தலைமுறை புரிந்து கொண்டு இவ்வாறு இந்த மனிதர்கள் வாழ்ந்தார்கள், இந்த குறிப்பிட்ட நிலத்தில், குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட சமூக மக்கள் இவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை அறிவதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த இலக்கிய படைப்பு. அந்த விதத்தில் எனக்கு குடும்பத்தை விட சமூகம் முக்கியம், குடும்பத்தை விட இந்த தமிழ் மொழி முக்கியம், குடும்பத்தை விட இந்த தமிழ் பண்பாட்டு கலாச்சாரம் முக்கியம். ஆகவே நான் ஒரு எழுத்தாளன், ஒரு கருவி, இந்த சமூகத்தை எழுதுறதுக்கு என்னை அந்த மொழி வந்து ஒரு கட்டாயப்பட்டுகிறது, இந்த வாழ்வியல் முறை கட்டாயப்பட்டுகிறது. ஆகவே என்னுடைய கதாபாத்திரங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், என்னுடைய குடும்பமாக இருந்தாலும், எல்லாவற்றையும் விட இந்த தமிழ் சமூக வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. அந்த தமிழ் சமூக வாழ்க்கையை நான் என்ன அளவில், நான் எழுதுகிற எழுத்தில் அது முழுமையாக இருக்கிறதா, சிறப்பாக இருக்கிறதா, பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதா, தலையீடு இல்லாமல் இருக்கிறதா, அது எதிர்காலத்திற்கு உபயோகமாக இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய ஆசை. முடிந்தவரை என்னுடைய ஆசைக்கு நான் நேர்மையாக இருந்திருக்கிறேன், உண்மையாக இருந்திருக்கிறேன். என்னுடைய படைப்புகள் ஊனமான படைப்பு என்று பெயர் வாங்கவில்லை, இழிவான படைப்பு என்று பெயர் வாங்கவில்லை, தரமற்ற படைப்பு என்று அது பெயர் வாங்கவில்லை. அந்த விதத்தில் நான் இதுவரை எழுதிய எழுத்திற்கு உண்மையாக இருந்திருக்கிறேன். அந்த விதத்தில் நான் பெருமை கொள்கிறேன்.
மிக்க நன்றி ஐயா. உங்களது எழுத்து பணி தொடர வேண்டும். செல்லாத பணம் சாகித்ய அகாடமி விருது பெற்றதற்கு மீண்டும் SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி, வணக்கம் சார்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட், SBS தமிழின் Facebook.